நாம் தொடர்பாக ஒவ்வொரு மாலை நேரத்திலும் லைவ் ஸ்ட்ரீம்ல நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை திட நம்பிக்கையோடு இருக்கப்படுவது தேவனுடைய வார்த்தை தான். இன்றைக்கு காலையிலும் கூட நாம் பார்த்தோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று. யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவ வசனம் எப்படி அவரை புடமிட்டு கொண்டு வந்தது என்று பார்த்தோம். இன்றைக்கு உலகம் கலங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில், பயந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நமக்கு திட நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான். இன்றைக்கு வசனத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் கலங்குவதற்கு காரணம் அந்த வசனத்தின் மேல் இருக்கிற வைக்க வேண்டிய விசுவாசத்தை வைக்க தவறுவதனால தான் இன்றைக்கு பயமும் குழப்பமும் திகிலும் ஒவ்வொருவருக்கும் வருகிறது. இன்றைக்கு அதை குறித்து நான் சில காரியங்களை சொல்ல நினைக்கிறேன். எடுத்துக்கொள்வோம், 91வது சங்கீதத்தில் முதலாவது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை சில வசனங்களை காண்பிக்கிறேன். பின்பு இந்த வசனங்களை எப்படி நாம் சுதந்திரிப்பது என்பதையும் நாம் கவனிக்கப் போகிறோம். முதல் வசனத்திலிருந்து முதல் 10 வசனங்களை நான் இப்பொழுதும் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். நல்லா முடிக்கிற 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது, பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் அதாவது தேவனுடைய வார்த்தை உனக்கு பரிசயம் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும். மீண்டும் சொல்றாரு, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப ஆண்டவர் 3 தடவை சொல்றார், கொள்ளை நோய், கடைசியில 10வது வசனத்துல வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஆகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முழு பாதுகாப்பை கொடுக்கிறவர். முழுமையான ஒரு பாதுகாப்பு என்று ஒன்று உண்டானால் தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதுவும் அதை அனுபவிக்கிறவர்கள் யார் என்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகள் இதை முழுவதுமாய் அனுபவிக்க முடியும். இதுதான் உண்மை. அதாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மட்டும் பாதுகாக்கிறார், மற்றவங்களை பாதுகாக்கல அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க விரும்புகிறார், ஏன்னா அவர் எல்லாரையும் அவர் தான் படைத்தவர். ஆனால் உலகிலே பொல்லாங்கனான பிசாசு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், பார்க்கும் பொழுது வேடனுடைய கண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வேடனுடைய கண்ணி என்றால், வேடன் என்பது பிசாசை குறிக்கும். இவன் கண்ணி வைத்து ஜனங்களை அகப்படுத்தி அவன் அதிலே கொல்ல நினைக்கிறான். யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10 பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது பிசாசு நம்முடைய ஆரோக்கியத்தை, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை திருட, அவனை கொல்ல அவன் எத்தனிக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவனாகிய கர்த்தர் பாதுகாப்பை எல்லாருக்கும் கொடுக்க நினைக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதுகாப்பை அனுபவிப்பதற்கு அவரிடத்தில் வர வேண்டி இருக்கிறது. அவருடைய செட்டையின் நிழலில் வரும்பொழுது, உன்னதமானுடைய மறைவுக்குள் வரும்போது தான் அந்த பாதுகாப்பை அனுபவிக்க முடியும். இல்லாத பட்சத்தில் அவனுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி விடுகிறார்கள். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது. இதை குறித்து உலகத்துல இன்னைக்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் வீட்டுக்குள்ள இருங்க, அதனால உங்களுக்கு பாதுகாப்புன்றாங்க. சாதாரணமா சொல்ற விஷயத்தை கவனிக்கணும், வீட்டுக்குள்ள இருங்க, பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது இதே காரியம்தான் ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது அதுதான் உண்மையான பாதுகாப்பு. புரியுதுல, வீட்டுக்குள்ள இருக்கும்போது பாதுகாப்பு என்பது உண்மை இல்லை நான் சொல்லலை. அதே நேரத்தில் முழுமையான ஒரு பாதுகாப்பு எங்க வருதுன்னா, ஆண்டவருக்குள் இருக்கும் போது தான் முழுமையான பாதுகாப்பு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்குள் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவன் அந்த முழு பாதுகாப்பை அனுபவிக்க முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லி இப்ப உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். ஏன்னால் இதை நம்ம தெரிஞ்சிட்டாதான் நம்ம கான்பிடென்டா இருக்க முடியும். இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள் பயந்து கலங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, தங்களுடைய பயத்தினாலே அநேகர் என்ன செய்யறாங்க, தங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் பயமுறுத்திடுறாங்க. இதுதான் இன்னொரு பெரிய பிரச்சனை. பயம் என்பது அவிசுவாசத்தின் அடையாளம். பயம் என்பது வந்துவிட்டால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற பிரச்சனையை விட அந்த பிரச்சனையை அது அதிகமாக்கிடும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா, சொல்லுவாங்க ஒரு நபரை பாம்பு கடித்து விட்டால் அதனால அவன் வந்து உடனே சாகிறதற்கு வாய்ப்பு கிடையாது. அவன் கான்பிடண்டா இருந்தான்னா அவனுக்கு அது மரணத்தை கொண்டு வராதுல்ல. அவன் பயந்து போய் டென்ஷன் ஆகும்போது அவனோட ரத்த ஓட்டம் அதிகரித்து அந்த விஷம் வேகமாக உடல் முழுவதும் பரவி அவன் சீக்கிரம் சாகிறதற்கு அவனுடைய பயம்தான் காரணங்கிறான். ஒரு விஷம் சேர்ந்து கடித்தால், ஒரு பாம்பு கடிச்சிட்டா கூட அவன் கான்பிடண்டா எனக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு இருந்தானா, அவனுக்கு மரணத்தின் காரியம் வந்து ரொம்ப குறைவுன்றாங்க. அவன் மரணம் அடைவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் பயப்படுகிறவனுக்கு அந்த மரண வாய்ப்பு சீக்கிரம் நடந்துடுறாங்க. விஷயம் அதுதான். அப்போ பயம் என்பது, இது உண்மை, சாதாரணமாவே சொல்றேன், நான் மெடிக்கல் விஷயத்துல சொல்றேன். பொதுவா அந்த பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பதட்டத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் அதிகமான பிரச்சனைகளுக்குள் போய் விழுவதற்கு அதுவே காரணமாயிடுது. இந்த பயத்தை தெளிய வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை. இப்ப நீங்க படிச்ச இந்த 10 வசனங்களில் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா, ஆண்டவர் 3 தடவை சொல்லிட்டாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதென்றாரு. அது மாத்திரமல்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுங்கிறாரு. எவ்வளவு அருமையா சொல்றாரு. வாதை, இந்த கொள்ளை நோய்கள், அதற்கு கர்த்தர் தப்பு விப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அது உன்னை அணுகாதுங்கிறார். உன் பக்கத்துல 1000 பேர் விழுந்தாலும், வலதுபுறத்துல 10,000 பேர் செத்து போனாலும் உனக்கு அது வராது. அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பாருங்க. எவ்வளவு அருமையாய் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இது எல்லாம் நம்மளை வந்து வெறுமனே சும்மா ஆறுதல் படுத்துறதுக்கு அல்ல. தேவனுடைய வார்த்தை என்பது சத்தியம். சும்மா ஆறுதல் படுத்துறதுக்காக, தைரியப்படுத்துறதுக்காக கிடையாது. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை நம்ம சரியாய் கையாள வேண்டும். இப்ப உங்களுக்கு இதை குறித்து நான் சுருக்கமாக, இது நிறைய விஷயம் பேசுறேன், நிறைய பேசிட்டே போலாம், ஆனா சுருக்கமாய் சில விஷயங்களை மட்டும் இந்த குறித்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 20 வசனத்தை முதலாவது நான் உங்களுக்கு வாசித்து அதன் பிறகு அதிலிருந்து இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு, நல்ல கவனிக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வேதத்திலே சொல்லி இருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்ட ஒரு நபருக்கு அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டவர்களுக்கு அத்தனை வாக்கு தத்தங்களையும் சுதந்தரித்துக் கொள்வதற்காக அவர்கள் தகுதிப்படுத்தப்படுகிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தைரியமாய் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருக்க வேண்டும் என்றால், அடிப்படை விஷயம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே என் பாவங்களுக்கு என்னை மன்னியும், உங்களுடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் கரத்தில் ஒப்புக் கொடுத்து நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் உங்களுக்கு பயம் வருகிறது என்றால் ஆண்டவரோடு இருக்கிற உறவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதை நீங்கள் புதுப்பித்து ஆண்டவரோடு நெருங்கி வரும் பொழுது நீங்கள் தைரியமாக இருக்க முடியும். இன்னைக்கு காலையில் கூட நான் ஒரு சின்ன உதாரணத்தை பைபிளில் சொன்னேன். பேதுரு அவனை கைது செய்து அவனை கொலை செய்யும்படியாக ஏரோது 16 போர்ச்சவர்களுடைய பாதுகாப்பின் கீழ் 4 வளைய பாதுகாப்பிலே அவனை வைக்கிறாங்க. அவனை பாதுகாக்கிற போர் வீரர்களெல்லாம் தூங்காமல் விழிச்சு பாதுகாக்கிறாங்க. ஆனால் மரணத்திற்கு நியமிக்கப்பட்ட பேதுரு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான். என்ன தைரியம் அப்படின்னா ஆண்டவருக்குள் இருக்கிற தைரியம். அந்த தைரியம் தான் அவனுக்கு அந்த சூழ்நிலையிலும் நிம்மதியாய் அவனால் தூங்க முடிஞ்சது. இதுதான் காரியம். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த கான்பிடன்ஸ் லெவலை வந்து கர்த்தர் நிறைவாக கொடுக்கிறார். நமக்கு திட நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். இது அவருடைய வேத வசனம் மட்டும்தான் கொடுக்கிறது. இந்த வசனத்துக்குள் இருக்கிறதை நீங்கள் அப்படி அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு உங்களை கிறிஸ்துவுக்குள் உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இது அடிப்படை காரியம். சரி, இப்போ இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள், இந்த கொரோனாவுக்கு மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இதை மையப்படுத்தி நான் சொல்றேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரத்திலே உங்களுக்கு சில வசனங்களை காண்பிக்க நான் விரும்புகிறேன். 18 வசனத்திலிருந்து 24 வசனம் வரைக்கும் இப்பொழுது நாம் வாசிக்கப் போகிறோம். 18-24 வரையிலும் உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவை இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இங்கே பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். அவருடைய 75 வயசுலே உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அப்பொழுது அவனுக்கு சொல்லும் பொழுது அவனுக்கு குழந்தைகளே கிடையாது. கர்த்தர் உன்னுடைய ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிலாம் சொன்னார். ஆனால் அதற்கான ஏதுவான சூழ்நிலை இல்லை. அவனுடைய சரீரம் செத்து போனதாக இருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவனுக்குள் சூழ்நிலைகளை குறித்த சில சந்தேகங்களும் அவிசுவாசங்களும் ஆரம்பத்தில் இருந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து அவனை பலப்படுத்திட்டே வர்றார். அவனுக்கு 99 வயதாக இருக்கும் பொழுது, சாராளுக்கு 89 வயது, ஆபிரகாமுக்கு 99 வயது, அப்போ ஆண்டவர் மறுபடி வந்து சொல்லுகிறார், ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது நீ ஒரு பிள்ளை அணைத்துக் கொண்டிருப்பாய். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்த நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இப்படிலாம் ஆண்டவர் அவளை திடப்படுத்துறார். அப்படி சொல்லும் பொழுது அப்பதான் இந்த காரியம் நடக்குது. அந்த 99 வயதாகும் பொழுது ஆண்டவர் அதை சொல்லும் பொழுது அவன் வயது முதிர்ந்த ஒரு மனுஷன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் எப்படி அதை அவன் ஏற்றுக்கொண்டான் என்பதுதான் காரியம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. அப்ப இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் வந்து எப்பவுமே எதிர்மாறாக தான் இருக்கும். பல நேரத்தில் சூழ்நிலைகள் எதிர்மாறா இருக்கும், நம்புவதற்கு ஏது பார்க்காது. ஆனால் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை இருந்தாலும் நாம் அதை தாண்டி விசுவாசத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப இன்னைக்கு வந்து உலகம் ஏன் பயப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, சூழ்நிலைகளிலே உலகம் உழன்று கொண்டிருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க. அந்த சூழ்நிலைகளிலே இவங்களுக்கு இப்படி நடந்தது, அவங்களுக்கு இப்படி நடந்தது, அதனால் எனக்கும் இது நடக்கும் என்று சொல்லி சூழ்நிலைகளோடு தங்களை ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறவர்கள் பயப்படுகிறார்கள், கலங்குகிறார்கள், தடுமாறுகிறார்கள். இந்த இடத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, சூழ்நிலை நம்புவதற்கு எதுவாக இல்லை, ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை நம்பக்கூடாது, தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும். இப்ப 91 சங்கீதத்தில் வாசித்தது போல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பாழாக்கும் கொள்ளை நோக்கி அவர் உன்னை தப்பு வைப்பார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை தவிர, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை அதை நம்ம கேட்கலாம், அதை உள்ளத்தில் வாங்கக்கூடாது. எதை நீங்கள் நம்ப வேண்டும், எதை நம்பக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைகளை நம்பக்கூடாது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ப வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 19 அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 உள்ளவனாக இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நெக்ஸ்ட், நம்முடைய தாட். நம்ம வந்து எதை நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு விசுவாசமாய் உருவெடுக்கிறது, நமக்குள் உருவெடுக்கிறது. நினைக்கக்கூடாது இந்த காரியத்தை. வந்து நம்ம எப்பவுமே நெகட்டிவாவே ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறாங்கன்னா, நெகட்டிவாவே அவங்க கேட்டுருக்கிறாங்க, அதையே அவங்க நினைக்கிறவங்க அவங்க முழுவதும் ஒரு நெகட்டிவான பர்சனாவே இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்டாவே சொல்லுவாங்க, எப்ப வந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லை, கை வலி, கால் வலி, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. அவங்க வரும்போதே தெரியும் ஏதாவது ஒரு பிரச்சனை தான் சொல்றதுக்கு வராங்க, அப்படி இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சந்தோஷமாவே இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அதுல நிறைவாகவே இருக்க மாட்டாங்க. அதுல கர்த்தரன் ஆசீர்வதிச்சிருக்க அவங்க வாயில இருந்த வார்த்தை வராது, கர்த்தரனுக்கு நல்லது செஞ்சிருக்கிற வராது. அதை தவிர எப்ப எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு இந்த குறைவு, அந்த பிரச்சனைகளையே யோசிப்பாங்க, பிரச்சனைகளையே பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க நல்லா இருக்கிற சூழ்நிலையில் அவங்க பிரச்சனைகளையே யோசித்து பிரச்சனைகளையே பேசுவதனாலே அவர்கள் பிரச்சனைகளை விட்டு அவங்க வாழ்க்கையில வெளியே வரவே முடியாது, ஏதாவது பிரச்சனைகளை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரச்சனைகளை நினைத்து பிரச்சனைகளை பேசுவதை தவிர்த்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைத்து அதை விசுவாசித்து அதை பேசுகிறவர்களா இருக்கணும். நெகட்டிவான காரியங்களுக்கு நம்முடைய சிந்தனையில இடம் கொடுக்கும் போது அது நமக்குள் தவறான விசுவாசத்தை விதைக்கிறது. அந்த தவறான விசுவாசம் உங்கள் வாழ்க்கையில தவறான காரியத்தை சம்பவிக்க பண்ணுகிறது. ஏன்னா இது வந்து விசுவாச பிரமாணம், இது ஒரு பிரமாணம். இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் சொல்லுவார், ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும் போது சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது. அப்போ நம்ம வந்து காமனா சொல்றார், நீ எதை விசுவாசிக்கிறாய் அது உனக்கு நடக்கும். நம்ம வந்து தவறான ஒரு காரியத்தை, நெகட்டிவான ஒரு விஷயத்தை, ஒரு பிரச்சனையை விசுவாசித்து இதுதான் எனக்கு நடக்க போகுதுன்னா நடந்துரும். ஏன்னா நம்முடைய ஃபெய்த் அதுல போகும் பொழுது அதற்கு நம்ம ஒரு வாசலை நம்ம திறந்து கொடுக்கிறோம். நீங்க வந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், தேவனுடைய வார்த்தையை உள்ள வாங்கணும். அதற்கு எதிராக உங்களுக்கு சுத்திலும் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டாலும் அதை நீங்கள் ஒதுக்கி தள்ள வேண்டுமே தவிர அதை விசுவாசிக்கிறதற்கு ஒருபோதும் இடம் கூடாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளணும், உங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு ஏறக்குறைய 100 இருக்கும் பொழுது கூட அவன் சரீரம் செத்து போகிறதை, செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. நினைக்கிறோன்னு நினைச்சிட்டே இருந்திருக்கலாம், ஆனா அவன் நினைக்கல. ஆண்டவருடைய வார்த்தையை நினைக்க ஆரம்பிச்ச உடனே இதை அவன் நினைக்கிறதை நிறுத்திட்டான். என்னைக்குமே ஏதாவது ஒண்ணுதான் நம்ம நினைக்கணும், பாசிட்டிவாவும் நினைச்சு நெகட்டிவாவும் ஒண்ணு நினைச்சு. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, ஆனாலும் என் சூழ்நிலை இப்படி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைப்போம், ஆண்டர் இப்படி சொல்லியிருக்கிறாரு ஆனா என் சூழ்நிலை இப்படிதான் இருக்குது. இதையும் நம்புறது, இதையும் நம்புறது, ரெண்டையும் நம்பாதே, ஏதாவது ஒன்ன நம்புங்க. புரியுதா? ஏதாவது ஒண்ணுதான் நம்பணும், ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நம்பு, அதை மட்டும் விசுவாசிங்க. மற்ற காரியத்திற்கு நீங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம் அந்த இடத்துல அடிபடுகிறது, அதை பலவீனப்படுத்தி விடுகிறது. அதனாலதான் அவன் எண்ணாதிருந்தான். ரெண்டாவது, அதுக்கு பிறகு அதை நினைக்காமல் இருந்துட்ட போதாது, இதை நீங்க வந்து பூஸ்டப் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை நீங்க பூஸ்டப் பண்ணணும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப அவன் வந்து தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பது அவனுக்கு அடிப்படை விசுவாசம். இப்ப அந்த விசுவாசத்தை வந்து இன்னும் பூஸ்ட் அப் பண்ணணும், அப்பதான் அற்புதம் நடக்கும். எப்படி பூஸ்ட் அப் பண்றான்? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினது மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கையிலே தேவனை மகிமைப்படுத்துறானாம். ஆண்டவரே, நீர் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறீர். நீர் எனக்கு இப்பொழுது என் 99 வயதானாலும் எனக்கு இந்த சூழ்நிலையிலும் எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர். என் மனைவிக்கு 89 வயதானாலும் இந்த நிலைமையிலும் என் மனைவியை நீர் கர்ப்பம் தரிக்க செய்ய வல்லவரா இருக்கிறீர். அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த மகிமைப்படுத்துதல் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளே இந்த நெகட்டிவான காரியங்களை உங்களை மேற்கொள்ளாதபடி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை இது ஏற்படுத்துகிறது. நீங்க மனதில் விசுவாசத்தை கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, உங்கள் விசுவாசத்தை தளரும்படிக்கு உங்களை சுற்றிலும் நடக்கிற சம்பவங்கள் அந்த விசுவாசத்தை தளர பண்ணிடும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, அந்த விசுவாசத்தை நீங்க பூஸ்ட் அப் பண்ணணும். அதுக்கு தான் தேவனை மகிமைப்படுத்தணும். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க. அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிக்கணும். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. இதை நீங்க விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தும். பாழாக்கும் கொள்ளை நோக்கி கர்த்தர் என்னை தப்புவிப்பார், என் ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இதுதான் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னெகோ சொன்னாங்க, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ நம்முடைய ஃபெய்த் அதுதான், அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் வந்து கர்த்தருக்கு முன்பாக சொல்லி மகிமைப்படுத்தும் போது அந்த விசுவாசத்தை நீங்கள் வல்லவர்களாய் மாறுகிறீர்கள். அது பூஸ்ட் அப் ஆகுது. அந்த நேரத்துல தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த விசுவாசத்தை நீங்க பூஸ்ட் அப் பண்ணும் போது அதை ஆண்டவர் நீதியாக பார்க்கிறார். இதுதான் ரொம்ப அருமையான வார்த்தை. அதுக்கு பின்னால அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அதே காரியத்தை தான் தேவன் வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யாராய் இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் செய்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற யாவருக்கும் அதை ஆண்டவர் செய்கிறார். இப்ப பைபிள் இருந்து ஒரே ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு காண்பிச்சு உங்களுக்கு நான் ஜெபிக்க நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 22 வசனத்துல ஒரு சின்ன சம்பவம் வருது, 22-27 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச சம்பவம். இப்ப உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். அப்பொழுது இந்த திசைகளில் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே இல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகியலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ரொம்ப அழகான சம்பவம். இப்ப நான் வந்து உங்களுக்கு படிச்சதையும் இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்கும். கர்த்தரிங்க பிரிச்சு காட்டுறார். ஆபிரகாமுக்கு என்ன செய்தாரோ அதை நமக்கும் கர்த்தர் செய்வார். இங்க பாத்தீங்கன்னா, ஒரு பெண், இவள் கானானிய ஸ்திரீ, ஒரு புறஜாதி பெண். அப்போ தன்னுடைய மகள் பிசாசு பிடிந்து விடுதலையாகணும்னு வந்து கேட்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு, அதாவது ஆபிரகாமின் சந்ததியின் இடத்திற்கு நான் அனுப்பப்பட்டேனே அல்லாமல், புறஜாதி பெண்ணே, உனக்காக நான் அனுப்பப்படவில்லை அப்படின்ட்டார். ஆனால் அந்த பெண் விடுகிறதா இல்லை, அவரை தொடர்ந்து பணிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். ஆபிரகாமின் சந்ததிக்கென்று நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கறது நியாயம் இல்லம்மா, உனக்குரிய காலம் இன்னும் வரல அப்படிங்கிறார். ஆனாலும் அந்த பெண் விடல. மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே அப்படின்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இதுக்கு மேல இவர்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. அந்த பெண்ணுகிட்ட பாராட்டுற விஷயம் பாருங்க, ஃபெய்த். அவ பேசின வார்த்தையில இருந்து ஆண்டவர் கண்டுபிடிச்ச சத்தியம் என்னன்னா, விசுவாசம், உன் விசுவாசம் பெரியது அப்படின்ட்டு. ரொம்ப அழகான காரியம், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள்கிட்ட. இது என் விருப்பம்னு சொல்லல, பிதாவின் விருப்பம்னு சொல்லல, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள். இப்ப ஃபெய்த் எப்படி ஆபரேட் ஆகுது பாருங்க. இது இவனுக்குரிய காரியம் கிடையாது. ஒரு மனுஷன் குஷ்ணோகி வருவான், மத்தே 8 முதல் 4 வசனத்துல, எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமால் ஆகணுவான். இவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகணுவார். அது விஷயம் சித்தன்ட்டார். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, உன் மகளை சுகமாக்குறது என் சித்தம் கிடையாது. என் சித்தம் கிடையாது, ஏன்னா இதுக்கான நேரம் என்ன வரல. என் சித்தம் கிடையாது, ஆனா நீ விசுவாசிட்ட என் வார்த்தையை, அதனாலே என் சித்தம் இல்லைனாலும் உன் விருப்பத்தின்படி நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள்ட்டார். அப்படி இருந்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அதே தான் இங்கே ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மாத்திரமல்ல, விசுவாசித்த இந்த புறஜாதி பெண்ணுக்கும் அது நடந்துச்சு. அதான் உண்மை. இவள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, ஆனால் இவள் விசுவாசித்ததனாலே ஆபிரகாமுக்குண்டானது இவளுக்கும் வந்தது. அப்ப நீங்க விசுவாசிங்கன்னா, ஆண்டவர் பேரில் அசைக்க முடியாத விசுவாசத்தை நீங்கள் வைக்கும் போது அது ஒவ்வொருவருக்கும் நீதியாக எண்ணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுவார், நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. நீ ஆரோக்கியத்தை விரும்புற, பாதுகாப்பை விரும்புற, சுகமா இருக்கணும்னு விரும்புற, கொள்ளை நோய் உன்னை தொடக்கூடாதுன்னு விரும்புற, நீ உன் காரியங்கள் எல்லாம் ஜெயமா இருக்கணும்னு விரும்புற, நீ அதை விசுவாசி உன் விருப்பத்தின்படி ஆகும் என்று கர்த்தர் சொல்லுங்கடா. ஆண்டவர் பேர் அசைக்க முடியாத விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவருக்குள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு நெருங்கி வாழுங்கள். அப்பதான் உங்களுக்கு இந்த ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஃபெய்த்தை நீங்க வந்து பூஸ்டப் பண்றதுக்கு அடிக்கடி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்த வசனத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துங்கள். அந்த ஃபெய்த் உங்களுக்கு பூஸ்டப் ஆகும். அதை கர்த்தர் உங்களுக்கு நீதியாக எண்ணுவார். நீங்கள் விசுவாசம் தான் மிகவும் முக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் விசுவாசம் மிகவும் முக்கியம். ஆண்டவர் பேரில் வைக்க வேண்டிய அந்த விசுவாசம் மிகவும் முக்கியம். ஆண்டவர் பேரில் வைக்க வேண்டிய ஆழமான விசுவாசம். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும், அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 91 ஆண்டவராகிய கர்த்தர் கொள்ளை நோயை குறித்து 3 வாக்கு கொடுக்கிறார். பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவருடைய தப்பு வைப்பார். எவ்வளவு அருமையான காரியம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது ஒன்றை நாம புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமானது. துன்மார்க்கர் இந்த பாதுகாப்பை அனுபவிக்க முடியாது, தேவ பிள்ளைகள் இதை அனுபவிக்க முடியும். இதுதான் ஆண்டவர் சொல்ற காரியம். துன்மார்க்கர் அதை அனுபவிக்க முடியாது, தேவ பிள்ளைகள் அதை அனுபவிக்க முடியும். இப்ப இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள் இதை நீங்க தெளிவா நீங்க புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளையாகி நான் நிச்சயம் ஆண்டவருடைய பாதுகாப்பை நான் அனுபவிப்பேன். நான் ஆண்டவருடைய பாதுகாப்பை நிறைவாக நான் அனுபவிப்பேன். இது ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகள் அதை எப்படி சுதந்தரித்துக் கொள்வது? தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். அதற்கு எதிர்மறையான சிந்தனைகளுக்கு இடம் கொடாதிருங்க. அவன் அதை நினைக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனதையும், சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினைக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதை நினைக்க கூடாது. அதை நினைக்கும் போதுதான் உங்களுக்கு விசுவாசம் பாதிக்கப்படும். சுத்திரியும் நடக்கிறதா நீங்க கேள்விப்படுகிற விஷயங்களையே நினைக்காதீங்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அந்த நினைப்பு தான் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும், அதுதான் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். தேவ பிள்ளைகள் பதட்டப்படக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. பதட்டப்படக்கூடாது. அந்த பதட்டம் ஏன் வருது? அவிசுவாசமான எண்ணங்கள் தான் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும், பயத்தையும் திகிலையும் உங்களுக்கு கொண்டு வரும். உங்களுக்கு நடக்காது. உங்கள் கண்களால் மாத்திரம் நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அது நடக்காது. தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு இருக்கிறது. துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களால் தான் நீ பார்ப்பேன், ஆனா உனக்கு ஒண்ணு வராது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுவாங்க, உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், அது உன்னை அணுகாது. கர்த்தருடைய பாதுகாப்பு அப்படி இருக்கு. விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும். அதே காரியம்தான் நமக்கும். அது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் கானானிய ஸ்திரீ அனுபவித்தாள். அது ஆபிரகாமுடைய சந்ததிக்கென்று கொடுக்கப்பட்ட தெய்வீக சுகத்தை விசுவாசத்தின் மூலமாக தன் மகளுக்கும் அதை சொந்தமாக்கி கொண்டாள். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். வாதை எங்கள் கூடாரத்தை அணுகுவது இல்லை. ஆமாண்டவரே, பாழாக்கும் கொள்ளை நோக்கி நாங்கள் தப்புவிக்கப்படுகிறோம். உம்முடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமுமாய் இருக்கிறது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொன்னீங்க. தேவ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் பயப்படாமல் திட நம்பிக்கையோடு உம்மை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வதற்காக சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் மாறட்டும். இந்த காலகட்டத்தில் தகப்பனே, உம்மை அறியாதிருக்கிற அநேக ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து உம்முடைய செட்டையின் நிழலிலே வரும்படிக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆண்டவரே, பதட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், பயத்திலும் திகிலிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய செட்டையின் நிழலிலே வரும்படிக்கு இந்த நாட்களிலே ஏராளமான ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் அனுபவத்தோடு வந்து இந்த வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவார்களாக. ஆசீர்வதிங்க அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.